தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் இந்த கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கெடுக்கவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்விற்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதனாலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருள் துணையை, அவருடைய பராமரிப்பை உணர்ந்த மக்களாக, அவரோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக நாம் வளர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம்.
மன்றாடுவோமாக என்றும் உள்ளையெல்லாம் வல்ல இறைவா, இல்லற வாழ்வை வியத்தகு அக்கறையுடன் பலப்படுத்துவதில் கன்னியான புனித மரியம் தெரசாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இல்லத்திருவையாக திகழ்ந்து வாழ்வின் தேவைகளின் நடுவே கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சான்று பகர கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைத்திரு வசனங்கள் 20-39 வரை. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, இத்தனை நாள் இம்மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள், ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் என்று இருக்கிறேன், பாகாலின் பொய்வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றார்கள். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா மாகாலின் பொய்வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அவன் விழித்தள வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலைப்பழி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை, கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களில் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2 முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2 முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3 முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3 முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலைப்பழி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி வந்து எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மதுளுரை பாடல் திருப்பாடல் 16. பல்லவி, இறைவா என்னை காத்தரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
இறைவா என்னை காத்தரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
இறைவா என்னை காத்தரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
இறைவா என்னை காத்தரலும், உம்மிடம் நான் அடைக்கலம்
பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவருக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ள அவற்றின் பெயர்
அதிகாரம் 5 வசனங்கள் 17-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவுக்கள். எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையோடு இந்திய திருச்சபையோடு இணைந்து நாம் மகிழ்கிறோம். காரணம், இந்தியாவில் பிறந்து வளர்ந்த புனித மரியம் தெரசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகிறோம். இவர் இந்திய சீரோ மலபார் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். இவர் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1876ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்து இந்தியாவில் பணிகளை செய்து இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தக்கூடிய ஒரு புனிதராக திருச்சபை காணக்கூடியதாக இருக்கிறது. இவர் சிறு வயது முதலே கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வு கடவுளுக்கான ஒரு வாழ்வாக மாற வேண்டும், ஒரு துறவர வாழ்வை நான் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலேயே தன்னுடைய சிறு வயது முதலே அவருடைய தாயின் வழியாக வளர்க்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அவர் தாயினுடைய அந்த ஒரு அன்பின் அரவணைப்பில் கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் அதிகம் ஊன்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்தை இன்னும் மக்கள் மத்தியிலே அதிக ஆர்வத்தோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அப்போஸ்தல பணியை அவர் தன்னுடைய வாழ்விலே முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய தாயினுடைய இறப்பிற்கு பிறகு கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளிலே அவருடைய தாய் இறந்த பிறகு இவர் தன்னுடைய பள்ளி படிப்புகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்திலே ஒரு பணி புரியக்கூடிய ஒரு பணியாளராக அப்போஸ்தல பணியை செய்யக்கூடிய ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் அவர் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் 1903ஆம் ஆண்டு திருச்சூரில் பேராயராக இருந்த அந்த பேராயரை சந்தித்து தான் ஒரு தியான இல்லத்தை கட்ட வேண்டும், அந்த தியான இல்லத்திலே மக்கள் வருகிற போது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆன்மீக உதவிகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அவர் வெளிப்படுத்துகிற போது அந்த பேராயர், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் ஒரு துறவர சபையில் சேர்ந்து அந்த துறவர சபையிலிருந்து பணி செய்யுங்கள் என்று சொல்லி அவரை பிரான்சிஸ்கன் கிளரிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபையிலே அவரை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தொடர்ந்து அந்த பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த சபையில் 2-3 ஆண்டுகள் பணி செய்த பிறகு தான் வாழ்வதற்கு ஒரு நல்ல இடம் இது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இவர் தனியாக ஒரு வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவர் அந்த சபையை விட்டு வெளியே வந்து அவர் ஏழைகளுக்கான உதவியையும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கான தேவையான உதவிகளையும் தனிமையில் இருப்பவருக்கு ஆற்றுப்படுத்தும் பணியையும் தன்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிறைவாக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த ஒரு பெரியவர் அவரிடத்திலே நீங்கள் ஒரு சபையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் வழிநடத்துதலின் பேரில் இவர் 1913ஆம் ஆண்டு ஒரு தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே தனிமையாக இருந்து அந்த தனிமையில் வாழக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1914ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி திரு குடும்ப சபையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். காங்கிரிகேஷன் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் முதல் தலைமை அன்னையாக உருவெடுக்கக்கூடியவராக மாறுகிறார். அப்படி மாறி இவர் தன்னுடைய வாழ்வில் சாரம்சமாக தனி ஜபத்தையும் தவ வாழ்வையும் கடுமையான தவ வாழ்வையும் தன்னுடைய வாழ்விலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்வை மேற்கொள்கிறார். இப்படி அவர் உதவி செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நோயாளிகளை சந்தித்து அவர்களை குணப்படுத்தக்கூடியவராக தனிமையில் இருப்போருக்கு அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய பணிகளை எல்லாம் அவர் செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற போது 1926ஆம் ஆண்டு அவர் காலிலே ஒரு அடிபட்டு விடுகிறது. அந்த அடியின் காரணமாக அவருடைய உயிர் ஜூன் 8ஆம் தேதி 1926ஆம் நாள் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர் உயிர் விடுகிற நேரத்திலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மரி சூசையப்பரே, நான் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஆன்மாவையும் உங்களுக்கு முழுமையாக தருகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக, ஆன்மீக வாழ்வின் அடித்தளத்தை கொண்ட ஒரு புனிதராக, தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு புனிதராக, கடவுளின் உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு புனிதராக இவர் இந்தியாவில் குறிப்பாக கேரளா திருச்சூர் மாநிலத்திலே அவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால் அது மிகவும் இந்த தமிழக மண்ணில் இந்திய மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இவருடைய பணியின் வழியாக இவர் கிறிஸ்துவ மக்களை இன்னும் ஆழமான நம்பிக்கைக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த அவர் வாழ்ந்த பகுதிகளில் எல்லாம் நாம் செல்கிற போது இவருடைய பெயர் ஏழைகளுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக மட்டும் அவரை பார்க்கவில்லை, மாறாக இவரை கடவுளின் தூதராக, கடவுளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பெண்மணியாக அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் இவரை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய உண்மை தன்மையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக, தன்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக புனித மரியம் தெரசாவை என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கக்கூடியவராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வழிபாட்டினுடைய முதல் வாசகத்திலே முதல் அரசர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த முதல் அரசர் நூலில் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 20 முதல் 39 வரை எலியாவினுடைய ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசனம், கடவுளுடைய உண்மை தன்மை இதுதான் என்பதை எலியா முழுமையாக அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் அரசர் நூலை நான் வாசிக்கிற போது பாகால் தெய்வத்தினுடைய வழிபாடு எப்படியெல்லாம் வந்து அங்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். நாட்களிலே பாகால் தெய்வத்தினுடைய வழிபாடு அந்த மக்கள் மத்தியிலே இன்னும் ஆழமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யாவேயினுடைய வழிபாடு அல்லது யாவே என்பவர் கடவுள் என்பதை, உண்மையான கடவுள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எலியா பாகால் தெய்வம் என்பவர் உண்மையான தெய்வம் அல்ல என்பதை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினராக எலியா முன்னிற்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கடவுள் யாவேவுக்கும் இந்த பாகால் தெய்வத்திற்குமான இரண்டு விதமான ஒரு சிந்தனைகளை இந்த மக்கள் அதிகமாக கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் கூட நாம் பல நேரங்களிலே நமக்கு பணம் தேவையா, பதவி தேவையா, பட்டம் தேவையா, அல்லது பல்வேறு விதமான பொருட்கள் வசதிகள் நமக்கு தேவையா, அல்லது கடவுள் தேவையா என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாம் பல நேரங்களிலே நாம் தத்தளிக்கக்கூடிய பல நபர்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகம் நமக்கு கடவுளை நாம் பின்தொடரக்கூடிய மக்களாக, கடவுளுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கடவுளை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை நான் ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் அந்த நபர் பல்வேறு விதமான சிந்தனைகளை சொல்லி கொண்டிருந்தார். அப்படி அவர் சொல்லி கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் கடவுளை தேடுகிறேன், கடவுளை பல்வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன், எதில் எனக்கு மகிழ்ச்சி என்பதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவரோடு அமர்ந்திருந்த இன்னொரு சகோதரர் சொன்னார், எதில் மகிழ்ச்சி, எதில் நாம் நிறைவு காண்கிறோம், எனக்கு பணம் என்பது இன்று வரும் நாளை சென்றுவிடும், எனக்கு பதவி என்பது இன்று இருக்கும் நாளை இருக்காது, எனக்கு பட்டம் என்பது இன்று இருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பயன்படுத்தப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் என்பவர் நிலையானவர், அந்த கடவுள் என்கின்ற அந்த நிலையான செல்வத்தை நாம் பற்றி கொள்கிற போது இந்த அனைத்து செல்வமும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்போதுதான் இந்த நபர் சொன்னார், ஆமாம் ஆமாம், இதுதான் தூய பவுலும் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், கடவுளை முன்னிட்டு நான் மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி அவர்களுக்குள் அந்த உரையாடலை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட எலியா இந்த கடவுள் என்பவர் உண்மையானவர் என்பதை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை பின்பற்றவில்லை என்றால், நாம் மற்றவற்றையெல்லாம் பின்பற்றுகிறோம் என்றால் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்கிற ஒரு சிந்தனையை அந்த மக்களுக்கு முன்னிறுத்துவதற்காக மூன்று விதமான காரியங்களை எலியா செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்றாவது, அவர் அந்த பாகால் தெய்வத்தினுடைய இறைவாக்கினர்களுக்கு எதிராக சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முடிவுக்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாகால் தெய்வம் என்பது உண்மையான கடவுள் இல்லை என்பது என்கின்ற ஒரு சவாலை அவர் அங்கு முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் 1 அரசர் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 20 முதல் 24 வரை நாம் வாசிக்கிறோம். சவால் விடுகிறார், பாகால் தெய்வம் என்பது உண்மையான தெய்வம் அல்ல, நீங்கள் என வாருங்கள், நாம் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர் சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முடிவுக்கான அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த சவாலை ஒரு போட்டியின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை, நான் எதை செய்கிறேனோ அதில் கடவுள் எனக்கு வெற்றியை தருவார் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அவர் அந்த போட்டிக்கு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இது ஏதோ பொறாமைக்காக அல்ல, தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் செய்த ஒரு போட்டி அல்ல, மாறாக அந்த கடவுளுடைய உண்மை தன்மையை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மை தன்மையின் வழியாக நான் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு விசுவாசத்தை ஆழமாக அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர் ஒரு போட்டிக்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ஒன்றரசர் அதிகாரம் 18:35 35-36 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அந்த போட்டிக்கான ஒரு அழைப்பு தரப்படுகிறது. மூன்றாவதாக, கடவுள் மட்டுமே உண்மையானவர் என்பதை நிரூபிக்கிறார். கடவுள் மட்டுமே உண்மையானவர், இந்த யாவே தெய்வம் மட்டுமே உண்மையானது என்பதை அவர் நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் என்பவர் உண்மையான தெய்வம், யாவே கடவுள் என்பது உண்மையானது, உண்மையானவராக இருக்கிறார் என்பதை செயல்பாட்டின் வழியாக நிரூபிக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதை தான் அதிகாரம் 18:5 36-39 வரை இந்த முதல் வாசக பகுதிகளை வீட்டிலே நாம் அமைதியாக தியானித்து சிந்தித்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் இந்த எலியா கடவுளுக்கு எதிராக, அதாவது பகால் தெய்வத்திற்கு எதிராக இவர் சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். அந்த சவாலை ஒரு போட்டியின் வழியாக தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் அவருக்கு காட்சி கொடுப்பார். அந்த காட்சியின் வழியாக தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக அவர் கடவுள் உண்மையானவர், யாவே கடவுள் உண்மையானவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய சங்கீதத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இறைவா என்னை காத்தருளும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதை தான் எலியா முழுமையாக செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய வாழ்விலே, இறைவா நீர் என்னை காத்து கொண்டிருக்கிறீர், நான் முழுமையாக உம்மிடத்திலே அடைக்கலம் புகக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கான ஒரு வழியை தயார் செய்து வைத்திருக்கிறார். உண்மையான கடவுள் நமக்கான ஒரு வழியை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழிகளில் நாம் நடக்கிற போது, அவரில் அடைக்கலம் புகிற போது, இறைவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இறைவன் நம்மை எப்போதும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த முதல் அரசியல் நூலில் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது, எலியா எத்தனை துன்பங்கள் வருகிற போதும் கடவுள் அவரை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், கடவுள் இடத்திலே முழுமையாக அடைக்கலம் புகக்கூடியவராக இந்த எலியா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இசபல் அரசி இவரை கொடுமைப்படுத்துகிற போது கூட, தப்பித்து ஓடுகிற போது கூட, எலியாவை காப்பாற்றக்கூடியவராக, இறைவனில் அடைக்கலம் புகுந்த அந்த எலியாவை இறைவன் காத்தருளக்கூடியவராக இருந்து வழி நடத்துகிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இனி நற்செய்தி பகுதியிலும் இயேசு இதைதான் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். நான் திருச்சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அதை எப்படி நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறேன்? கடவுள் சொல்பவற்றை கடைபிடித்து கற்பிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே நான் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் சொல்வதை நாம் கடைபிடித்து கற்பிக்கும் மக்களாக வாழ வேண்டும். அதைதான் எலியா தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைய புனிதரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் செம்மரிய தெரசியா, அவர் தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு புனிதையாக, அவருடைய இறுதி காலத்தை நாம் பார்க்கிற போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக எதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்கிறாரோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக அவர் அந்த 5 வரங்களை பெற்று, அது மட்டுமல்ல, மாறாக அவர் 2 இடங்களில் 3 இடங்களில் அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய வரத்தையும் பெற்று, அவர் கடவுளிடத்தில் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக, கற்பித்தலின் வழியாக அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுதான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எலியா அதைதான் வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருந்தார். எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் மக்களிடத்திலே கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளிடத்திலே கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சொல்பவற்றை தன்னுடைய வாழ்விலே சொல்பவற்றை அவர் கடைபிடித்து கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழக்கூடியவராக இருக்கிறேன்? நான் கடவுளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய உண்மை தன்மையை நான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேனா? எப்படி? என்னுடைய செயல்பாடுகளின் வழியாக. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உண்மையானவையாக இருக்கிற போது, நேர்மையானவையாக இருக்கிற போது, நான் கடவுளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறுகிறேன். கடவுளுடைய உண்மை தன்மையை நாம் வெளிப்படுத்துகிற நம்முடைய செயல்பாடுகள் நம்மை யார் என்பதை, என்னுடைய கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கடவுள் யார் என்பதை என்னுடைய செயல்பாடுகள் வழியாக நான் வெளிப்படுத்துகிறேனா? உண்மையுள்ளவனாக, நீதி உள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக நான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்கிற போது கடவுள் உண்மை தன்மையை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய உண்மை தன்மையை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகிற போது இறைவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்வை, நாம் செய்யக்கூடிய தொழிலை, நம்முடைய குடும்பத்தின் வம்சங்களை எல்லாவற்றையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய ஆசீர் நம்முடைய குடும்பங்களில் என்றும் தங்கும். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். இந்த வரத்திற்காக இந்த திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய உண்மை தன்மையை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்ந்த வாழ்வை நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக காட்டி உண்மை கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக வளர வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.